The following is a class on the Bhagavad Gita as it is, 7th chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on October 9th, 1975, in Durban, South Africa.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுறவில் ஏழாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1975 வருடம் அக்டோபர் 9 தேதி தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Chapter 7, Knowledge of the Absolute. There are two things, absolute and the relative. This is relative world. Here we cannot understand one thing without the other.
ஏழாவது அத்தியாயம் பூரணத்தின் ஞானம். ரெண்டு விஷயங்கள் இருக்கு, பூரணமானது மற்றும் சார்ந்திருப்பது. இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடியது. இங்க ஒரு விஷயத்தை மற்ற விஷயம் இல்லாம புரிந்து கொள்ள முடியாது.
As soon as we speak that here is sun, there must be father. As soon as we say here is husband, there must be wife. As soon as we say here is servant, there must be master. As soon as we say here is light, there must be darkness. This is called relative world.
இங்கே மகன் இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே கண்டிப்பாக தந்தையும் இருக்கணும். இங்கே கணவர் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோன்னா கண்டிப்பாக மனைவியும் இருக்கணும். இங்கே சேவகன் இருக்காருன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எஜமானரும் இருக்கணும். இங்கே வெளிச்சம் இருக்குன்னு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக இருள் என்றதும் இருக்கணும். இதைத்தான் சார்ந்த உலகம்னு சொல்லப்படுது.
One has to be understood by other relative terms. But there is another world which is called absolute world. There the master and the servant the same. There is no distinction.
இங்கே ஒருத்தர் புரிந்து கொள்ளணும்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய வார்த்தைகளால் தான் முடியும். ஆனால் இன்னொரு உலகத்தில் அது பூர்ணமான உலகம். அங்கே எஜமானர் சேவகன் ஒன்றே தான், அங்கே வேறுபாடு கிடையாது.
Although one is master and other is servant, but the position is the same.
ஒருத்தர் எஜமானர் மற்றொருத்தர் சேவகனாக இருந்தாலுமே நிலை ஒன்றுதான்.
The seventh chapter of Bhagavad Gita is giving us some hint about the absolute world, absolute knowledge.
பகவத் கீதையினுடைய ஏழாவது அத்தியாயமானது ஆன்மீக உலகம், அதாவது பூரண உலகம், பூரண அறிவை பற்றின ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்குது.
How that knowledge can be attained? That is being spoken by the absolute supreme person, Krishna.
எப்படி அந்த ஞானத்தை அடைகிறதுன்றதை பற்றி பூர்ணமான உச்சமான நபரான கிருஷ்ணரால் பேசப்பட்டிருக்கு.
Krishna is the absolute supreme person.
கிருஷ்ணரே பூர்ணமான பரம புருஷர்.
ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதி ராதி கோவிந்த சர்வகாரண காரணம். திஸ் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் கிருஷ்ணா கிவிங் பை லார்ட் பிரம்மா இன் இஸ் புக் நோன் ஆஸ் பிரம்ம சம்ஹிதா.
இது கிருஷ்ணருக்கான வரையறை. பிரம்மதேவரால பிரம்மசமிதா என்று அறியப்படும் அவருடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது.
Very authorized book.
இது மிகவும் அதிகாரப்பூர்வமான புத்தகம்.
This book was collected by Sri Chaitanya Mahaprabhu from southern India and he presented it to his devotees when he came back from southern India too.
இந்த புத்தகம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால தென்னிந்தியாவிலிருந்து சேகரிக்கப்பட்டது. அவருடைய பக்தருக்கு அவர் தென்னிந்திய சுற்றுப்பயணம் முடிச்சு வந்தப்போ இந்த புத்தகத்தை கொடுத்தார்.
Therefore, we accept this book, Brahma Sanghita, as very authoritative. This is our process of knowledge.
அதனாலதான் இந்த பிரம்மசம்ஹிதா புத்தகத்தை மிகவும் அதிகாரத்துவம் வாய்ந்ததா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இதுதான் அறிவு பெறுறதுக்கான வழிமுறை.
We receive knowledge from the authority. Everyone receives knowledge from the authority. But general authority and our process of accepting authority is little different. Our process of accepting one authority means he also accepting his previous authority.
பொதுவாகவே எல்லாருமே அதிகாரிகள்கிட்ட இருந்து தான் அறிவை பெறறோம். ஆனால் நம்ம வந்து அதிகாரிகள்கிட்ட இருந்து அறிவு பெறறன்ற இந்த வழிமுறை கொஞ்சம் வேறுபட்டது. நம்ம அதிகாரிகள்கிட்ட இருந்து அறிவை பெறறது அப்படின்னும்போது அந்த அதிகாரி அவருடைய அதிகாரியை ஏற்றுக்கொள்கிறார்.
One cannot be authority self-made. That is not possible. Then it is imperfect.
தானாகவே தன்னை அதிகாரி ஆக்கிக்க முடியாத ஒருத்தரால அது சாத்தியம் இல்லாதது, அது பக்குவமற்றது.
I have given this example many times that a child learns from his father. The child asks the father, "Father, what is this machine?"
பலமுறை நான் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஒரு குழந்தை அப்பா கிட்ட இருந்து விசாரிக்கிறான். அந்த குழந்தை அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா இது என்ன இயந்திரம்னு கேட்கிறான்.
As the father says, my dear child, it is called microphone.
அப்பா சொல்றார், எனது அருமை குழந்தையே, இது வந்து மைக்ரோஃபோன்னு சொல்லப்படுது.
So the child receives the knowledge from the father, this is microphone.
இப்போ அந்த குழந்தை அப்பா கிட்ட இருந்து இது மைக்ரோஃபோன் அப்படின்ற அந்த அறிவை பெற்றிருக்கான்.
So when the child says to somebody else, this is microphone, it is correct.
இப்போ அந்த குழந்தை வேற யாரோ ஒருத்தர்கிட்ட இது மைக்ரோஃபோன் அப்படின்னு சொன்னான்னா அது சரியானது.
Although he is child, still, because he has received the knowledge from the authority, he is expression is correct.
அவன் குழந்தையா இருந்தாலுமே அதிகாரிகிட்ட இருந்து அந்த அறிவு அவன் பெற்றிருக்கிறதால அவன் இப்ப என்ன விளக்கினானோ அது சரியானதுதான்.
Similarly, if he receive knowledge from the authority, then I may be child, but my expression is correct.
அதே மாதிரி நம்ம அதிகாரிகிட்ட இருந்து அறிவை பெறறோம் அப்படின்னா நான் ஒரு குழந்தையா கூட இருக்கலாம், ஆனா நான் பேசக்கூடியது சரியானது தான்.
This is our process of knowledge. We do not manufacture knowledge.
இதுதான் நம்ம அறிவை பெறுறதுக்கான வழிமுறை. நம்மளா அறிவை உருவாக்குறதல்ல.
That is the process given in the Bhagavad Gita, in the fourth chapter. Evam parampara praptam இமகராஜ ரிஷயோகிது. திஸ் பரம்பரா சிஸ்டம்.
அந்த வழிமுறையை பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷயோ விது. இந்த பரம்பரை முறையானது
இமம் விபசதி யோகம் பக்வான் அகமம் வயம் விபசான மனோ விப்ராஹு மனு காத்த விப்ரவி ஏவம் பரம்பரா. So, absolute knowledge can be achieved when we hear from the Absolute.
அதனால பூரண ஞானத்தை பூரணமானவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கும் போது அதை அடைய முடியும்.
No person in the relative world can inform us about the absolute knowledge. That is not possible.
சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எந்த ஒரு நபராலும் பூரண அறிவை பற்றி நமக்கு சொல்ல முடியாது. அது சாத்தியமில்லை.
So here we are understanding about the absolute world, absolute knowledge from the Supreme Person.
இங்க பூரண உலகத்தையும் பூரண அறிவையையும் உச்சமான நபரான பூரண நபர்கிட்ட இருந்து நம்ம அதை கற்றுக்கொண்டிருக்கோம்.
Absolute person means Anadi, Adi, Govind. He is the original person, but he has no origin. Therefore, absolute.
பூரண நபர் அப்படின்னா அனாதிராதிர் கோவிந்தா, அவர்தான் ஆதி புருஷர். ஆனா அவருக்கு மூலம் கிடையாது, அதனாலதான் அவர் பூரணமானவர்.
He is not to be understood being caused by somebody else. That is God.
வேற யாரோ ஒருத்தர் இவருக்கு காரணமானவர் அப்படின்னு அவரை புரிந்து கொள்ளப்படுறது அல்ல, அதுதான் கடவுள்.
So here, in this chapter, therefore, it is said, see, Bhagavan was an absolute person. Bhagavan means the absolute person who does not depend on anyone else.
அதனால தான் ஸ்ரீ பகவான் உபாச்சன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. பூரணமான நபர் பகவான் அப்படின்னா பூரணமான நபர், அதாவது வேறு யாரையும் சார்ந்து இருப்பவர் அல்ல.
கிருஷ்ணா சே
கிருஷ்ணர் சொல்றார்,
மையா சக்த மனா பார்த்த ஜூகம் ஜுஞ்சன் மகாசிரயம் அசம்சயம் சமக்ரங்கான் ததா கேசசி தட்சிணம். Throughout the whole world, of course, in the human society, advanced human society, Aryan society, there is a search after God, the Absolute.
உலகெங்கிலும் உறுதியா மனித சமுதாயத்தில், மிக முன்னேற்றமடைந்த சமுதாயத்தில், ஆரிய சமுதாயத்தில் பூரண உண்மையான கடவுளை தேடுதல் இருக்கு.
And the human life is meant for that purpose. Human life is not meant for wasting like dogs and hogs.
மேலும் மனித வாழ்க்கை அந்த நோக்கத்துக்கானதுதான். மனித வாழ்க்கைன்றது நாய்களையும் பூனைகளையும் போல, நாய்களையும் பன்றிகளையும் போல வீணடிக்கிறதுக்காக அல்ல.
The dogs and hogs, they are busy all day and night to find out where is food. But the human life is not meant for that purpose.
நாய்களும் பன்றிகளும் இரவு பகலா நாள் முழுக்க உணவு எங்கே உணவு எங்கேன்னு தேடிட்டு இருக்கு. ஆனா மனித வாழ்க்கை அதுக்கானது அல்ல.
The dogs and hogs, they do not know that food is supplied by God.
எல்லாருக்குமே உணவு கடவுள் தான் வழங்குறார் அப்படின்றது நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் தெரியாது.
That is basic information. ஈகோ ஜோ பஹுநாம் விததாதி காமா. God is supplying food to everyone.
அதுதான் வேதங்களில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஏகோ யோ பஹுநாம் விததாதி காமா, கடவுள் தான் எல்லோருக்குமே உணவு வழங்குறார்.
Therefore, the Christian may thought, it is prayed, O God, give us our, O Father, give us our daily bread. That is a very good idea. But even if you do not ask, the food is there.
அதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை வழிமுறையானது தந்தையே, கடவுளே, எங்களுடைய தினசரி ரொட்டியை கொடுங்கன்ற அந்த பிரார்த்தனை இருக்கு. அது நல்ல எண்ணம்தான், ஆனால் நம்ம அதை கேட்கலன்னாலும் அந்த உணவு நமக்கு கிடைக்குது.
Because the animals, lower than human beings, they do not go to church or to temple to ask for daily bread, but they get their bread.
நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா மிருகங்கள் மனிதர்களை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தேவாலயத்துக்கோ கோயிலுக்கோ போய் கடவுளிடத்துல எங்களுக்கு தினசரி ரொட்டி கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறது இல்லை, ஆனால் அவைகளுக்கான உணவு கிடைக்குது.
The elephants, they eat at a time 40 kg in this African forest, but they are getting their daily food twice.
ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கக்கூடிய ஒரு யானை 40 கிலோ ஒரு வேலைக்கு சாப்பிடுது, தினசரி 2 வேலைக்கு அதுக்கான உணவு கிடைச்சிட்டு தான் இருக்கு.
And the ant, if he satisfied with one grain, it is also supplied food.
ஒரு எறும்பு ஒரு தானியம் கிடைச்சாலும் அதனால திருப்தி அடைஞ்சிருது, அதுக்கான உணவும் அது கிடைச்சிட்டு தான் இருக்கு.
There are 8,400,000 forms of living entities. They are all getting their food without going to the church or to the mosque or praying to the Lord.
இவ்விதத்தில் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு, அவைகள் எல்லாமே தேவாலயத்துக்கோ அல்லது மசூதிக்கோ போய் அல்லது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாம தான் அவைகளுக்கான உணவை அவைகள் அடைஞ்சிட்டு இருக்கு.
Actually, to approach God, does that mean that we shall ask him for our bread? Bread he is supplying. You ask or do not ask. The arrangement is there.
உண்மையிலே கடவுளை அணுகிறதுன்றது நம்ம அவர்கிட்ட போய் நம்முடைய தினசரி ரொட்டி வேணும்னு கேட்கறதுக்காக அல்ல, அவர் எப்படி இருந்தாலும் கொடுத்துட்டு தான் இருக்கார். நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அதுக்கான ஏற்பாடு இருக்கு.
Therefore, the Bhagavad says, Sarva Hita Prajati Kovindo. Anyone who is expert, he should try to achieve that thing.
யாரொருத்தர் தேர்ச்சி பெற்றவரா இருக்காரோ அவர் அந்த விஷயத்துக்காக முயற்சிக்கணும். தசைவஹேதோ பிரயதேத கோவிதோ நலபிஹேதயத் பிரமதாம் உபரியதா. அல்லது நம்ம இங்கே உழண்டுட்டு இருக்கோம். உபரியதா, உபரி அப்படின்னா மேலே, அத அப்படின்னா கீழே.
There are higher planetary system, there are lower planetary system, there are middle planetary system. Therefore this is called three roads, three worlds.
உயர் கிரகங்கள் இருக்கு, தாழ்ந்த கிரகங்கள் இருக்கு, மத்திய கிரகங்களும் இருக்கு. அதனால தான் இது த்ரீலோக்கான்னு சொல்லப்படுது, மூ உலகம்னு சொல்லப்படுது.
So we living entities, according to our different desires and different activities, we are being promoted to the higher, to the lower, or keeping ourselves in the middle. This is going on perpetually.
உயிர்வாளிகளான நம்ம நம்முடைய வெவ்வேறு ஆசைகள் வெவ்வேறு செயல்களுக்கு ஏற்ப நம்ம உயர் கிரகத்துக்கோ தாழ்ந்த கிரகத்துக்கோ அல்லது நம்மளை மத்திய கிரகத்திலேயோ வைத்துக் கொள்றோம். இது நித்தியமா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு.
பட் வி ஆர் நாட் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் லைஃப். தேர்ஃபோர் சாஸ்திர சேட் தட் வி ஹேவ் ட்ரபிள் so many times, not only once, life after life, in so many forms of life, in so many different planets.
ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்ற அந்த தகவலை நம்ம அடையாம இருந்துட்டு இருக்கோம். அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பல முறை இல்லை பல வாழ்க்கையில நம்ம வந்து பல்வேறு ரூபங்களில் நம்ம வெவ்வேறு கிரகங்களில் பயணம் செய்துட்டே இருக்கும்.
பட் ஸ்டில் வி ஹவ் காட் தி இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் லைஃப்.
ஆனாலும் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்ற அந்த தகவலை நம்ம அடையாம தான் இருந்துட்டு இருக்கோம்.
Just simply changing one body to another and searching after something, happiness.
நம்ம வெறுமனே ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாற்றம் பெற்றுட்டு சந்தோஷம்ன்ற எதையோ ஒன்று தேடிட்டு இருந்துட்டு இருக்கோம்.
But we have not received it, simply we are wandering. So, in this human form of life, we should try to achieve that thing which we did not get wandering so many times throughout the whole universe. Tasyaiva eva prajati pako vida nalam bhate jada bhramatam upar jada.
ஆனா நாம அதை அடையவே இல்லை. வெறுமனே நம்ம இங்க உழந்துட்டு இருக்கோம். இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது நம்ம இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனையோ முறை இங்க உழந்துட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் நம்ம அடையாத அந்த ஒரு விஷயத்தை அடையறதுக்காக முயற்சிக்கணும்.
Then one may question, if I simply try to achieve Krishna consciousness, then how my belly problem will be solved?
அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி எழலாம். வெறுமனே கிருஷ்ண உணர்வை அடையறதுக்கு நம்ம முயற்சித்தோம்னா நம்ம வயிற்று பிரச்சனை எப்படி தீரும்?
The answer is tallambhate dukkha vadarnata sukham. It is according to Vedic injunction, you are destined to achieve a certain amount of happiness and certain amount of distress also, because you cannot achieve here in this material world any happiness which is not disturbed.
பதில் என்னன்னா, தல்லபியதே துக்கவத் அத்யந்த சுகம். வேத உபதேசத்தின்படி நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தோஷத்தையும் குறிப்பிட்ட அளவு துக்கத்தையும் கூட அடையறதுக்கு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களால இந்த பௌதிக உலகத்துல சந்தோஷம் அப்படின்றது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அடைய முடியாது. கண்டிப்பா அதுல துக்கமும் இருக்கும்.
So there are two things, happiness and distress. So as you are getting distress without inviting it, nobody invites distress. Let distress come upon me. Nobody invites. But it comes.
அதனால ரெண்டு விஷயங்கள் இருக்கு, சுகம் துக்கம். நீங்க அடையக்கூடிய துக்கம் நீங்க அழைப்பு விடுக்காமையே வருது. யாருமே அதை அழைப்பு எடுக்கிறது இல்லை. எனக்கு வந்து துக்கம் வரட்டும் அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. ஆனாலும் அது வருது.
Similarly, even if you do not pray for happiness, whatever is destined to you, it will come. So don't bother yourself about the material distress and happiness. Try to achieve Krishna consciousness, which you could not achieve in so many lives of the life. That is called absolute knowledge.
அதே மாதிரி நீங்க சந்தோஷத்துக்காக பிரார்த்தனை செய்யலைன்னாலுமே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் விதிக்கப்பட்டிருக்கோ அது உங்களுக்கு வரும். அதனால இந்த பௌதிகமான சுக துக்கங்களுக்காக நீங்க தொந்தரவு அடையாதீங்க. நீங்க கிருஷ்ண உணர்வு அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை வந்து நீங்க பல பல பிறவிகளாக அடைய முடியாத ஒரு விஷயம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய உபதேசம். அதுதான் பூரணமான அறிவு.
So that Krishna consciousness achievement, how it can be obtained, is being explained by Krishna himself.
அந்த கிருஷ்ண உணர்வு அடையிறதுன்றது எப்படி அடைய முடியும்ன்றத கிருஷ்ணரே இங்க விளக்குறார்.
Therefore we say, see, Bhagavan was the Supreme Personality. Bhagavan means he does not cheat you.
அதனால தான் ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரமபுருஷ பகவான். பகவான் அப்படின்னா உங்களை ஏமாத்த மாட்டார் அவர்.
Others they will give you instruction and cheat you. Because anyone who is not liberated, he has got four defects of his life.
மற்றவர்கள் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்க, மேலும் உங்களை ஏமாத்தவும் செய்வாங்க. ஏன்னா யாரு விடுதலை அடையாதவர்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில நான்கு குறைகள் இருக்கு.
He commits mistake, he is illusion, he cheats, and his senses are imperfect. This is called conditioned soul, everyone.
அவர் தவறு செய்கிறார், அவர் மாய வயப்பட்டிருக்கார், அவர் ஏமாத்துறார், அவருக்கு குறையுள்ள புலன்கள் இருக்கு. இதுக்கு பேர் தான் கட்டுண்ட ஆத்மா. எல்லாருமே
அப்படிதான்.
பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட நிறைய தவறு செய்யறாங்க.
I am not this body, but everyone is thinking I am this body. This is called illusion.
மாயை வயப்பட்டிருக்கிறதுன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே மாயை வயப்பட்டிருக்காங்க தான். ஏன்னா நான் இந்த உடல் அல்ல, ஆனா நான் இந்த உடல்ல நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் தான் மாயை.
தேகாத்ம புத்தி. I am not this body. I am spirit soul, aham brahmasmi. But I am thinking I am Indian, I am American, I am South African, I am black, I am white, I am fat, I am thin. This is body. This is called illusion.
Dehatma buddhi. Na inda udal alla, na atma, aham brahmasmi. Ana, na Indian, na American, na South African, na karuppa, na velliya irukken, na gunda irukken, na olliya irukken. இதெல்லாம் இந்த உடல் ரீதியான எண்ணம், நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் மாயை.
And we invent our ideologies, my mental speculation, without having perfect knowledge.
மேலும் பக்குவமான அறிவு இல்லாததால நம்முடைய மன கற்பனையால நம்முடைய சொந்த கருத்துக்களை நம்மளா உருவாக்கிட்டு இருக்கோம்.
We are accustomed to say, I think what I am. All my senses are imperfect. I commit mistake. I am illusory. And when I say, I think, what is the use of my thinking? This is cheating.
நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் நினைக்கிறேன்னு சொல்லுவோம். நான் நினைக்கிறேன், நான் யாரு? என்னுடைய புலன்கள் பக்குவம் இல்லாது நான் தப்பு பண்ணுறேன், நான் மாயவயப்பட்டிருக்கேன், நான் நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுதான் ஏமாத்துறது.
ஸோ எனி கண்டிஷன்ஸ் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் என்டிட்டிஸ் தி லிபரேட்டட் அண்ட் தி கண்டிஷன்ஸ் ஸோ வி ஷுட் நாட் ரிசீவ் எனி நாலேஜ் from condition person. We must receive knowledge from the liberator.
விடுதலை அடைந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள்னு ரெண்டு வகையான உயிர்வாளிகள் இருக்காங்க. அதனால கட்டுண்ட ஆத்மாக்கள்கிட்ட இருந்து நம்ம அறிவை பெறக்கூடாது. நம்ம விடுதலை அடைந்த நபர்கள்ட்ட இருந்து அறிவை பெறணும்.
சோ கிருஷ்ணா பகவான் தி பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹூ கேன் பி more liberated than himself. Therefore, he says, we should accept it. If you are fortunate enough, then whatever he says, you should accept it.
அதனால கிருஷ்ணர், பகவான், முழுமுதற் கடவுள், அவரை விட விடுதலை அடைந்த ஆத்மா யாரும் இருக்க முடியும்? அதனால அவர் சொல்கிறார், நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு. இப்போ நீங்கள் போதுமான அதிர்ஷ்டம் வாய்ந்தவராக இருக்கீங்கன்னா அப்போ அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க.
He says that mayasakta mana prartha yogam nirnana madas. Everyone, at least human being, advanced human. The advanced human being is called alien. Means advanced.
அவர் என்ன சொல்றாருன்னா, மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாசிரய. ஒவ்வொருத்தருமே குறைஞ்சது மனிதர்கள், முன்னேற்றமடைந்த மனிதர்கள். முன்னேற்றமடைந்த மனிதர்களை ஆரியர்கள் அழைக்கப்படுறாங்க.
Anyone who is advanced in spiritual knowledge, he is to be called Aryan. So the Aryan civilization, Vedic civilization, when Arjuna denied to fight, Krishna accused him that you are talking like non-Aryans, you are not Aryan. Anarjudhishtam, anarakutti karamarjuna.
ஆன்மீக ஞானத்தில் யாரெல்லாம் முன்னேறியவர்களாக இருக்காரோ அவர்கள் ஆரியன் அழைக்கப்படுறாங்க. அதாவது ஆரிய நாகரிகம், வேத நாகரிகம். அர்ஜுனன் சண்டை போட மறுத்தப்போ கிருஷ்ணர், நீ ஆரியன் அல்லாதவனை போல பேசுகிறியே அப்படின்னு அவன் மேலே குற்றம் சுமத்தினார். நீ ஆரியனை போல இல்லை, அனாரிய சுஷ்டம் அகீர்த்தி கரம் அர்ஜுனார்.
And which will defame your reputation. Don't say like that. So, Aryan means one who is advanced in spiritual knowledge.
Aryan alladavana pole nee pesura. Adu onudaiya pugalai, onudaiya pugalchai koraikka koodiyadu. Andha maadhiri nee pesada endrar. Anala yaar oruthar aanmeega gnanathila munneri irukkaro avar Aryan.
So Krishna says that if you increase your attachment for me, mayi asakta, asakta means attachment. Simply if you increase your attachment for me, mayi asakta mana, in such mind, that is called actually meditation.
Anala Krishna enna solrara na, unnudaiya patrai என் மீது நீ அதிகரித்தன்னா, மையாசக்த அசக்த அப்படின்னா பற்று, வெறுமனே உன்னுடைய பற்று என் மீது அதிகரித்தன்னா, மையாசக்த மன, அந்த மனது தான் உண்மையிலே தியானம்.
The mind is always absorbed in Krishna consciousness. That is meditation.
எப்பொழுதும் மனம் கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருந்தா அது தியானம்.
Dhyanavasthita tadgateena manasa pasyanti yam yogi. Yogi, real yogis, not this gymnastic yogi. The real yogi, they dhyanavasthita, they always meditate upon Krishna. Dhyanavasthita tadgateena manasa, by the mind.
Dhyanavasthita tadgateena manasa pasyanti yam yoginaha. யோகிகள், உண்மையான யோகிகள், இந்த உடற்பயிற்சி செய்துட்டு இருக்கிறவர்கள் அல்ல, உண்மையான யோகிகள் தியானாவஸ்திதா, அவர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணரை தியானிக்கிறாங்க அவர்களுடைய மனதால.
பஷ்யந்தி
அப்படின்னா பார்க்கிறது, உண்மையிலேயே அவன் கிருஷ்ணரை
காண்றான். This is this kind of yoga can be attained if we increase our attachment for Krishna.
இவ்வகையான யோகத்தை கிருஷ்ணர் மீதான பற்றை அதிகரிக்கிறது மூலமா அடைய முடியும்.
மையா சக்தமனா பிரார்த்தோ யோகம், this is yoga, real yoga. மையா சக்தமனா பிரார்த்தோ யோகம் ஜிஞ்சம் மதாஸ். One should take shelter of Krishna or shelter of a person who has taken shelter of Krishna.
இதுதான் யோகா, உண்மையான யோகா. மையா சக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாசிரயா. ஒருத்தர் கிருஷ்ணரிடத்துல அடைக்கலம் பெறணும், அல்லது கிருஷ்ணரிடத்துல அடைக்கலம் பெற்ற ஒரு நபர்கிட்ட அடைக்கலம் பெறணும்.
One who has taken shelter of me or direct. So directly it is not possible.
Madhashraya, யார் ஒருத்தர் என்னிடத்தில் அடைக்கலம் பெற்றிருக்காங்களோ, அல்லது நேரடியா. நேரடியா அது சாத்தியம் இல்லாதது.
Because Arjun was fortunate enough that he contacted Krishna directly. Krishna instructed him directly. So it is not possible for everyone.
Yena அர்ஜுனனுக்கு போதுமான அதிர்ஷ்டம் இருந்தது. நேரடியா கிருஷ்ணரை தொடர்பு கொண்டான். கிருஷ்ணர் நேரடியா அவனுக்கு உபதேசத்தை கொடுத்தார். அதனால இது எல்லாருக்கும் சாத்தியமானது அல்ல.
But if we take the shelter of a person who has taken shelter of Krishna, that is also possible. That is called Maya Satvamana Pratham Yoga Jinyan Madas. This is perfect yoga.
ஆனா கிருஷ்ணரிடத்துல அடைக்கலம் பெற்ற ஒரு நபரிடத்துல நம்ம அடைக்கலம் பெற்றனா அதுவும் கூட பக்குவமானதுதான். அதுக்கு பேரு மையா சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாசிரயா. அதுதான் பக்குவமான யோகா.
The sixth chapter, it is also said that Krishna said, Yoginam api sarvesham. There are different kinds of yogis. But of all the yogis, yoginam api sarvesham madgata antaratma, one who is thinking of me, Krishna, madgata antaratma, antaratma within the core of heart, he is thinking of Krishna.
ஆறாவது அத்தியாயத்திலும் கூட கிருஷ்ணர் சொல்றார், யோகினாம் அப்பி சர்வேஷாம். பல்வேறு வகையான யோகிகள் இருக்காங்க. ஆனா எல்லா யோகிகளிலும் யோகினாம் அப்பி சர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனா, யார் ஒருத்தர் என்னுடைய நினைவிலே இருக்காரோ, கிருஷ்ணரே நினைச்சிட்டே இருக்காரோ, மத்கதேன் அந்தராத்மனா, அந்தராத்மனா யார் ஒருத்தர் கிருஷ்ணரை அவருடைய இதயத்தில் எப்பொழுதும் நினைத்த வண்ணம் இருக்காரோ.
யோகினாம் அப்பி சர்வேஷாம் மதுகத அந்தராத்மனா சத்தாவான். சத்தாவான் மீன்ஸ் வித் ஃபேத், பஜதே வாட்சிஸ் மீ சமயுக்தம், ஹி இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகி. ஹி இஸ் யோகி.
ஸ்ரத்தாவான் அப்படின்னா நம்பிக்கையோட, பஜதே என்ன வழிபட்டு, சமயுக்த தம அவர் தான் முதல் தரமான யோகி, அவர் தான் யோகி.
So this Krishna consciousness movement is teaching people how to become first class yogi.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்களுக்கு எப்படி முதல் தரமான யோகியா வர்றது அப்படின்றத போதிக்குது.
சமய யுக்த தம யோகம் ஜன்யன் மதாஸ். This is real yogi. To practice yoga, yoga means connection. Yoga in India, yoga means addition, and vyoga means subtraction. So we are now vyoga, without any contact with the Supreme Lord, personality of God, material condition life.
Yoga abdina todarbu. யோகா அப்படின்றது இணைத்தல். வியோகா அப்படின்னா பிரித்தல். நம்ம இப்போ வியோகா, அந்த முழுமுதற் கடவுளோட பரமபுருஷ பகவானோட எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும். இது பௌதிகமான கட்டுண்ட நிலை.
Therefore, we have to make connection with it. That is called yoga. Yoga system means to connect ourselves again with God or Krishna.
அதனால தான் நம்ம அவரோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கு பேர் தான் யோகா. யோக முறை அப்படின்னாவே கடவுள் அல்லது கிருஷ்ணரோட மறுபடியும் நம்மளை தொடர்பை ஏற்படுத்தி கொள்றது.
So this practice of yoga, maya saptamana pratham, always thinking of Krishna. So this process is very easily accomplished. By chanting Hare Krishna Mahamantra. If you chant Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare, 24 hours, it can be practiced.
அதனால இந்த யோக பயிற்சியானது மையாசக்த மனா பார்த்த, எப்போதும் கிருஷ்ணரையே நினைத்த வண்ணம் இருக்கிறது. இந்த வழிமுறையை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுனால சுலபமாகவே நிறைவேற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு 24 மணி நேரமும் இதை பயிற்சி செய்ய முடியும்.
There is no expenditure, there is no loss, but the gain is very great.
இதுல எதுவும் செலவு இல்லை, எந்த ஒரு இழப்பும் இல்லை, ஆனா கிடைக்கக்கூடிய லாபம் மிகப்பெரியது.
We are teaching that we are known as Hare Krishna people all over the world. It is inexpensive without any loss.
இதை தான் நாங்கள் போதிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஹரே கிருஷ்ணா மக்கள்னு அறியப்படுறோம் உலகம் முழுக்க. இதில் எது செலவு கிடையாது, எந்த இழப்பும் கிடையாது. இதில் மிகப்பெரிய லாபம் இருக்குன்னும் போது ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது?
It is, you are not paying any price. You are soliciting everyone. Please chant Hare Krishna. So it is open. There is no secrecy.
தயவு செய்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். இது வெளிப்படையானது, இதில் ரகசியம் எதுவும் இல்லை.
You can take it and see by chanting Hare Krishna what gain you are gaining. It is practical.
நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறதுனால என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்குதுன்றதை பாருங்க. இது ஆக்கப்பூர்வமானது.
It is not to be asked anyone what I am gaining. It is said, Bhakti parasana bhava virakti annatrasya. Bhakti, this is devotional service. Chanting Hare Krishna Mahamantra means the beginning of devotional life, the beginning of liberation. Simply by chanting Hare Krishna.
எனக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு நம்ம இதை யார்கிட்டையும் கேட்கணுன்றதில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பக்தி பரேஷ அனுபவோ விரக்தி அந்யத்ர சாத். பக்தி, இது பக்தி தொண்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுறதுனால நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்கிருது. இது விடுதலைக்கான தொடக்கம், வெறுமனே ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணுறதுனாலே.
Processes for executing devotional service. The first thing is savanam.
இதுதான் பக்தி. இந்த வழிமுறையை செயல்படுத்துறதுக்கு பக்தி தொண்டில் 9 வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கு. முதல் விஷயம் ஸ்ரவணம்.
சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசம் சத்தம் ஆத்மநிவேதனம். So, you can execute the 9 different processes if possible. If not, you execute 8, 7, 6, 5, 4, 3, 2, at least 1.
நீங்க இந்த 9 வெவ்வேறு வழிமுறைகளையும் முடிஞ்சா நீங்க அதை செயல்படுத்தலாம். அப்படி முடியலன்னா நீங்க 8, 7, 6, 5, 4, 3, 2 குறைஞ்சபட்ச 1 நீங்க பயிற்சி செய்யலாம்.
Then you will be perfect. So, this one, simply chant it and hear it. If you chant Hare Krishna, you will hear it. This process of yoga is recommended in this age.
அப்ப நீங்க பக்குவமானவரா இருப்பீங்க. இப்போ இந்த ஜபம் பண்ணுறதுன்றது ஜபம் ஸ்ரவணம் கீர்த்தனம். நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணும்போது நீங்கள் கேட்கவும் செய்கிறீங்க. இந்த வழிமுறை இந்த யுகத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஐவ கேவலம் கலோ நாஸ்தேவ நாஸ்தேவ நாஸ்தேவ. இந்த கலியுகம், இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ராக்டிஸ் எனி அதர் சிஸ்டம் ஆஃப் யோகா.
கலியுகத்தில் வேறு எந்த யோக முறையையும் பயிற்சி செய்கிறது சாத்தியம் இல்லாதது.
மைண்ட் இஸ் ஸோ அஜிடேட்டட், யூ கேனாட் கான்சென்ட்ரேட். பட் இஃப் யூ சாண்ட் லவ்லி ஹரே கிருஷ்ணா, யுவர் மைண்ட் வில் பி ஃபோர்ஸ்ட் டு பி ட்ரான் அண்ட் ஹியர் கிருஷ்ணா.
மனசு ரொம்ப தொந்தரவுப்பட்டிருக்கு, உங்களால் நிலைநிறுத்த முடியறதில்லை. இப்போ நீங்கள் சத்தமாக ஹரே கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணீங்கன்னா உங்க மனது கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு இழுத்து வரப்படுது.
If you practice this, then asam sayang samagrangma jatha gasasi tachinu. If you try to hear me attentively, Bhagavan Vach, who is speaking? Bhagavan, the Supreme Person, the Absolute Person.
Paraga, maya saktamana partha yogam yunjan madasraya. Neenga idha payichu seidhinga appadina, பிறகு அசம்சயம் சமகிராமம் யதாஜா சசி தத்ரஷனு கவனத்தோடு என்னை கேட்கறதுக்கு முயற்சி செய்தீங்கன்னா பகவான் உவாச்ச, யார் பேசுறது? யாரு? பகவான், அந்த உச்சமான நபர், பூர்ணமானவர்.
There is no mistake, there is no cheating, there is no imperfection, and there is no illusion. It is perfect.
அதுல தவறு இல்லை, அதுல ஏமாற்றது இல்லை, அதுல குறைகள் கிடையாது, மாயை வயப்பட்டிருக்கிறது கிடையாது, இது பக்குவமானது.
So, if you follow, you follow means to increase your attachment for Krishna. We have got attachment. What is attachment? That is not to be learned. Everyone has got attachment. Either he has got attachment for family, or for society, or for community, or for the country, for the nation, and so on, so on, his business, at least for his job.
அதனால நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, பின்பற்றது அப்படின்னா கிருஷ்ணர் மீதான பற்றை அதிகரிக்கிறது. நமக்கு பற்று இருக்க தான் செய்யுது. என்ன மாதிரியான பற்று? அந்த பற்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதல்ல. எல்லாருக்குமே ஒரு வகையான பற்று இருக்கு. அந்த பற்றானது குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது சமுதாயத்துக்காக இருக்கலாம், அல்லது ஜாதிக்காக இருக்கலாம், அல்லது நாட்டுக்காக, தேசத்துக்காக, இப்படியாக, அல்லது அவனுடைய வியாபாரத்துக்காக, குறைஞ்சபட்சம் அவனுடைய நாய்க்காக இருக்கு.
சோ அட்டாச்மென்ட் தேர் இஸ் ஒன், எவ்ரிவன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அட்டாச்மென்ட். பட் திஸ் அட்டாச்மென்ட் சுட் பி டர்ன் ஓவர் ஃபார் கிருஷ்ணா, தென் யுவர் லைஃப் இஸ் சக்சஸ்ஃபுல்.
அதனால பற்றுன்றது இருந்துட்டு தான் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இதை எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும், பற்றுன்னா என்னன்றது. ஆனால் அந்த பற்றை கிருஷ்ணர் பக்கமாக நம்ம இப்போ திசை திருப்பணும். அப்போ நம்ம வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும். அதுதான் இங்கே விளக்கப்பட்டிருக்கு.
Turn your attachment to Krishna. You know what is attachment. Then I shall have to give up attachment for my family, for my business. No.
Maya sakta mana partha yogam yunjan madashraya. Ungaludaya patra Krishna pakkama neenga thirupuninga. Ungalku patrana enna nu theriyum. Appadina இப்போ என்னுடைய குடும்ப பற்று, என்னுடைய வியாபார பற்று, அதெல்லாம் நான் கைவிடணுமா? இல்லை.
We keep this central attachment in Krishna and give whatever we do. That's all. Just like family. So, it does not mean because you have turned your attachment, therefore your family attachment should be withdrawn. No. It will be polished. The family attachment will be polished.
உங்களுடைய பற்றின் மையமா கிருஷ்ணரை வைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, அதெல்லாம் சரி. இப்போ குடும்பம் இருக்கு, அதுக்காக நீ உங்களுடைய பற்றை திசை திருப்பணும்னா உங்க குடும்ப பற்றை நீங்க கைவிடணும் அப்படின்றது அல்ல, அது அப்படி அர்த்தம் இல்லை. அந்த குடும்ப பற்று இன்னும் மெருகூட்டப்படும்.
If you train your family in Krishna consciousness, just early in the morning, rise up, you can control your family in that way. Now get up, take your bath, have Mangalarati, then chant Hare Krishna, read Bhagavad Gita, then take prasadam, then go to office or work. So in this way, if your mind is in Krishna, and if you act accordingly, then that is perfection.
உங்களுடைய குடும்பத்தை கிருஷ்ணா உணர்வில் பயிற்சி அளித்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதிகாலையில் எழுந்துறீங்க, உங்களை நீங்கள் அந்த விதத்தில் கட்டுப்படுத்திட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மங்கள ஆரத்தி செய்துட்டு ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அலுவலகத்துக்கோ உங்கள் வேலைக்கோ போகலாம். இந்த விதத்தில் உங்களுடைய மனசு கிருஷ்ணரில் நிலை பெற்று இருந்து நீங்கள் அதுக்கேற்ற வகையில் செயல்பட்டீங்க அப்படின்னா அதுதான் பக்குவம்.
Chaitanya Mahaprabhu recommended this process, that if you stay in your position, there is no question of changing your position, but from that position you become Krishna conscious.
Chaitanya Mahaprabhu இந்த வழிமுறையை பரிந்துரைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நிலையிலேயே நீங்க இருங்க, உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள சொல்லி இங்க கேட்கப்படல, ஆனா அந்த நிலையிலிருந்து நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வாங்க.
And the easiest process is chant Hare Krishna. That is not at all difficult, provided we agree to accept it.
அதுல சுலபமான வழி அப்படின்னா ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றது. நீங்க அதை ஏற்றுக்கொள்ள ஒத்துக்கிற பட்சத்தில் அது சிரமமானதே அல்ல.
Then we can gradually understand what is God, what I am, what is my relationship with God, and so on and so on. Everything will be clear.
அதன் பிறகு படிப்படியா கடவுள்னா என்ன, நான் யாரு, கடவுளுடனான என்னுடைய உறவு என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வோம். எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம்
everything will be clear means for the time being our heart is very dark. We are always full of so many dirty consciousness. It has to be cleaned.
எல்லாமே தெளிவாயிடும் அப்படின்னா, இப்போ தற்சமயத்தில் நம்முடைய இதயம் ரொம்ப அழுக்கா இருக்கு. எப்பொழுதுமே நம்முடைய உணர்வு நிறைய கலங்கப்பட்டு இருக்கு. அதை தூய்மைப்படுத்தப்படணும்.
This cleansing process is this chanting of Hare Krishna Mahamantra. Chaitanya Mahaprabhu says, Cheta Darpanam Arjunam. This Hare Krishna Mahamantra means the first business is to cleanse the dirty heart.
இந்த தூய்மைப்படுத்துகிற வழிமுறைன்றது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம். சைத்திர மகாபிரபு அதனால தான் சொல்கிறார் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படின்னா முதல் வேளையை இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்க சுத்தப்படுத்துறது.
The dirty heart means ragastama. There are three qualities, three modes of material nature. Tamagun, rajagun, satagun. So generally we are in rajastama, ignorance and passion.
அழுக்கான இதயம் அப்படின்னா ரஜஸ்தமஸ். மூன்று குணங்கள் இருக்கு இந்த ஜட இயற்கையோட முக்குணங்கள், தமகுணம், ரஜகுணம், சத்வகுணம். பொதுவா நம்ம ரஜகுண தமகுணத்துல இருக்கோம்.
Ignorance and passion, the symptom is greediness and lusty desires.
ரஜோகுண தமோகுணத்தினுடைய அறிகுறிகள் என்னன்னா பேராசை, காமம்.
So this is the dirty things. We have to just cleanse these dirty things, greediness and lusty desires. Then we come to the platform of goodness.
இவைகள் தான் அழுக்கான விஷயங்கள். நம்ம இந்த அழுக்கான விஷயங்களை சுத்தப்படுத்தணும். பேராசை, காம ஆசை, அதுக்கப்புறம் நம்ம சத்துவகுண நிலைக்கு வருவோம்.
And in goodness we can see things as they are.
சத்துவகுணத்தில் இருக்கும்போது உள்ளது உள்ளபடி நம்மால பார்க்க முடியும்.
Therefore the Krishna consciousness movement means trying the devotees, the followers, to bring him to the platform of goodness, not to stay in the platform of ignorance and bad. That will not help us. Therefore we recommend, who is joining Krishna Consciousness Movement, that he should give up this habit. Illicit sex, intoxication, gambling and music.
அதனால தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது பக்தர்களுக்கு அல்லது அதை பின்பற்றுபவர்களுக்கு என்ன பரிந்துரைக்குதுன்னா, அவங்கள சத்துவகுண தளத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சிக்குது. இப்போது நம்ம அறியாமை மற்றும் ரஜோகுணத்தில் இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு உதவி பண்ணாது. அதனால தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சேரக்கூடியவர்களுக்கு என்ன பரிந்துரைக்கிறோன்னா, தகாத பாலுறவு, போதை பழக்கம், சூதாட்டம், மாமிசம் உண்ணுதல், இந்த பழக்கங்களை நீங்க கைவிடணும்.
தீஸ் ஹோல் திங்ஸ் வில் கீப் மீ இன் தி லோவர் ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் அண்ட் இட் வில் நாட் அலவ் மீ டு அட்வான்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். தேர்ஃபோர் தீஸ் திங்ஸ் ஷுட் பி கிவன் அண்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ண மந்திர மினிமம் 16 டவுன்ஸ்.
இந்த நாலு விஷயங்களும் வாழ்க்கையினுடைய தாழ்ந்த நிலையிலேயே என்ன வைத்திருக்கும், அது நம்மளை ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக புரிதலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நம்மளை அனுமதிக்காது. அதனால தான் இந்த நான்கு விஷயங்களையும் கைவிடப்படணும். மேலும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை குறைஞ்சபட்சம் 16 சுற்றுகள் தினசரி ஜபம் பண்ணணும்.
இன் திஸ் வே யூ சீ பிராக்டிகலி தீஸ் யூரோப்பியன் அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தேர் இம்ப்ரூவிங் தேர் நாட் மெட்டீரியல் டாஸ்க். They do not go anywhere. They always keep in the temple, chant Hare Krishna mantra, busy in Krishna service from morning 3 o'clock, early in the morning, up to 10 o'clock.
இவ்விதத்தில் நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஐரோப்பிய அமெரிக்க இளைஞர்களும் யுவதிகளும் அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கள் பௌத்திகமாக பற்றுடையவர்கள் அல்ல, அவங்க எங்கேயும் போகிறதில்லை. எப்போவுமே அவங்க இந்த கோயிலில் இருந்துக்கிட்டு ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணிட்டு கிருஷ்ணருடைய சேவையில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதிகாலை 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அவங்க சேவை பண்ணுறாங்க.
They are also young man. They must have deserved. But bhakti parikhanubhava virakti annatrasya. Bhakti is so nice that now they hate any other engagement, these illicit sex, mutiny, and intoxication and gambling, they hate. You blind them, lack of rupee, they will not get it. Virakti ananta, this is the taste of bhakti. Virakti, detachment from all these nonsense things. And unless you are purified, you cannot understand God.
அவர்களும் இளைஞர்கள் தான், அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் பக்தி பரேஷானுபாவோ விரக்தி அந்நியத்ரஸ்யா, பக்தி அந்தளவுக்கு மிக அருமையானதாக இருக்கிறதால வேறு எந்த ஒரு ஈடுபாட்டையும் அவங்க வெறுக்கிறாங்க. இந்த தகாத பாலுறவு, மாமிசம் சாப்பிட்றது, போதை பழக்கம், சூதாட்டம், இதெல்லாம் அவங்க வெறுக்கிறாங்க. நீங்கள் 100,000 ரூபா கொடுத்து அவங்கள அதை செய்ய சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. விரக்தி அந்நேத்திர, இதுதான் பக்திக்கான சோதனை. விரக்தி, இந்த அபத்தமான செயல்களிலிருந்து பற்றட்டு இருக்கிறது. நீங்கள் தூய்மை அடைஞ்சாலுடைய உங்களால் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியாது.
If you want to understand God, then you have to become purified. Without being purified.
அதுதான் இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கடமை. நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளணுன்றது தான், நமக்கு வேறு எந்த கடமையும் கிடையாது. நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளணும்னா அப்போ நீங்கள் தூய்மை அடையணும். தூய்மை அடையாமல் முடியாது.
பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே லங்க மஹா நிர்முக்த பஜந்தி மாம் தேவம். So it is very easy thing. Simply, we have to take to this yoga system, yogam jungan madas, under the shelter of Krishna or his devotee. Then, we shall understand what is God in full samagram. Samagram means full, without any doubt.
அதனால இது ரொம்ப சுலபமானது. பிரமனே, நம்ம இந்த யோக முறையை ஏற்றுக்கொள்ளணும். யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா, கிருஷ்ணருடைய அடைக்கலம் அல்லது அவருடைய பக்தர்களுடைய அடைக்கலத்தை பெற்று நாம் கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சமக்ரம் அப்படின்னா முழுமையாக, எந்த சந்தேகமும்
இல்லாமல். But these Krishna conscious people, they know exactly what is God, where is his address, where is his family, everything they know. Samagram. Samagram and asamusa, without any doubt.
மற்ற மன கற்பனையாளர்கள்லாம் எப்பவுமே சந்தேகத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு கடவுள் இருக்கிறாரா, அவர் என்ன மாதிரியான கடவுள், அவர் என்ன பண்ணுறார், அவருடைய கடமைகள் என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள்னா என்ன, அவருடைய முகவரி என்ன, அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது, எல்லாமே மிகச்சரியாக அவங்களுக்கு தெரியும். சமக்ரம் மற்றும் அசம்சயா, எந்த சந்தேகமும் இல்லாமல்.
Not that, yes, I have now come to know God, where he lives, his address and his activity. But it may not be samsaya, no, asamsaya, samagram, asamsaya samagrama, jathagaya sasi chaksin. So it is not difficult.
அதை விட்டுட்டு, ஆமாம், இப்போ நான் கடவுளை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன், அவர் எங்கே வசிக்கிறாரு, அவருடைய முகவரி என்ன, அவருடைய செயல்கள் என்ன, தெரியலாம் தெரியாமல் போகலாம், சம்சயா சந்தேகத்திற்குரியது. அப்படி இல்லை, அசம்சயம் சமக்ரம், அசம்சயம் சமக்ரமாம் யதாஜ்ஞா சசி தத் ஷிணு, இதில் சிரமமே கிடையாது.
If we actually serious to understand what is God, God is explaining here himself. You cannot speculate upon God. God is explaining himself. This is, I am like this. Just like a very big man. If you speculate upon him, he may be possessing so much wealth, he may be like this. No. That may be or may not be.
உண்மையிலேயே கடவுள்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம தீவிரமாக இருக்கோம்னா, கடவுளே அவரை பற்றி விளக்குறார். நீங்களாக கடவுளை பற்றி கற்பனை பண்ண முடியாது. கடவுள் அவரை பற்றியே விளக்குறார், நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆள் இருக்காருன்னா, அவரை பற்றி நீங்களாக கற்பனை பண்ணிக்க முடியாது. அவர் இவ்வளோ செல்வம் வச்சிருக்கலாம், அவர் இந்த மாதிரியானவர், அவர் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இருக்கலாம் இருக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்.
But if that person explains himself, my dear Mr. Sutton sir, my position is like this, I am like this, then it is very easy.
ஆனால் அந்த நபரே இப்போ அவரை பற்றி விளக்குறார், ஐயா நான் இன்ன இன்ன நிலையில் இருக்கேன், நான் இப்படிப்பட்ட ஆள் தான், நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப சுலபமாயிடுதே.
So take instruction from God to understand God. Then your life will be fine.
அதனால கடவுளை புரிந்து கொள்றதுக்கு கடவுள்கிட்ட இருந்து நீங்க உபதேசத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அப்போ உங்க வாழ்க்கை பக்குவமாயிடும்.
And if you understand God, then your all problems solved. Our real problem is repetition of birth and death. That is real problem. That we do not know.
நீங்க கடவுளை புரிந்து கொண்டுட்டீங்கன்னா, அப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நம்முடைய உண்மையான பிரச்சனையே திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில் இருக்கிறது தான், அதுதான் உண்மையான பிரச்சனை. அது நமக்கு தெரியறதில்ல.
We are careless. We do not know what is the position of my real self. That we do not know. This is called ignorance.
நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கோம். நமக்கு நம்முடைய உண்மையான நிலை என்னன்றதே நமக்கு தெரியல. நம்ம அதை தெரியாமல் அறியாமல் இருக்கோம்.
That instruction is given in the Bhagavad Gita, in the beginning. Nahannate hannamane sarire. This living spirit. Na jayate naam jyate va kadachi. Nahannate hannamane sarire. This spirit soul is never born.
அந்த உபதேசங்கள்லாம் பகவத்கீதையினுடைய ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிர்வாளியானது ஆத்மாவானது நஜாயத்தை நமரியத்தை வாக்கதாச்சின் நஹன்யத்தை ஹன்யமானே ஷரீரே. இந்த ஆத்மா பிறந்ததே கிடையாது.
Then what is this birth? The birth is of this body. Dehinasmin jatha dehi kumara. This change of body. We are changing body. But I am the eternal. I know that I had a body of a child. The body is gone. The childhood body is no more existing. But I know that I had it. This is the proof that I am eternal. The body is changed.
அப்படின் நான் பிறப்புன்றது என்ன? அந்த பிறப்பு இந்த உடலுக்கானது. தேகினோஸ்மினதா தேகே கௌமாரம். இந்த உடல் மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு, ஆனா நான் நித்தியமானவன். எனக்கு தெரியும் எனக்கு ஒரு குழந்தை உடல் இருந்தது, ஆனா அந்த உடல் இப்ப போயிடுச்சு. அந்த குழந்தை உடல் இப்ப இதுக்கு மேல கிடையாது, ஆனா எனக்கு அந்த உடல் இருந்தது. நான் நித்தியமானவன், இந்த உடல் மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்குன்றதுக்கு அதுதான் நிரூபணம்.
I was a young man, now I am old man. But I know I was a young man, my body was like this, I was doing that. But now that is not possible. Because that body has gone.
நான் இளைஞனா இருந்தேன், இப்போ வயோதிகன் ஆயிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் இளைஞனா இருந்தேன்றது. என்னுடைய உடல் இப்படி இருந்தது, நான் அதை பண்ணினேன், நான் இப்படி இருந்தேன். ஆனால் அது இப்போ சாத்தியமில்லை. ஏன்னா அந்த உடல் போயிடுச்சு.
Similarly, the conclusion is that when this body will be vanquished, I shall accept another body. Tatha dehantara prakta. This is simple method of understanding the transmigration of the soul.
அதே மாதிரி முடிவு என்னன்னா, இந்த உடல் அழிஞ்சு போகும்போது நான் வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள போறேன். ததா தேகாந்திர பிராப்தி. இதுதான் ஆத்மா இடம்பெயர்தல புரிந்து கொள்றதுக்கான ஒரு எளிமையான வழிமுறை.
So the real problem is that I am eternal, but I am put into such condition that I have to take birth and die, I have to become old and I have to disease. This is the real problem.
உண்மையான பிரச்சனை என்னன்னா, நான் நித்தியமானவன், ஆனா நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கேன்னா, நான் பிறவி எடுக்க வேண்டியிருக்கு, மரணம் அடைய வேண்டியிருக்கு, வயோதிகத்தை அடைய வேண்டியிருக்கு, நான் வியாதி அடைய வேண்டியிருக்கு. இதுதான் உண்மையான பிரச்சனை.
The modern civilization, they are supposed to be very much advanced. What is advancement? The real problem is that you have to accept death. Nobody wants to die. But why death is there? But they are callous. They think we have to accept this death. Or this is finished. All vain idea. No real idea.
இந்த நவீன நாகரிகம் மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஒரு நாகரிகமாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவங்களுடைய முன்னேற்றம் என்ன? உண்மையான பிரச்சனை இதுதான். நம்ம மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. யாருமே மரணம் அடைய விரும்புறதில்லை, ஆனால் மரணம் இருக்கே. ஆனால் அவங்க இறக்க மற்றவர்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த மரணத்தை ஏற்றுட்டு தான் ஆகணும், அல்லது இது முடிஞ்சு போயிடுச்சு. இது மாதிரி ரொம்ப ஒரு தெளிவில்லாத கருத்தோடு இருக்காங்க. உண்மையான கருத்து அவங்களுக்கு கிடையாது.
So, if we want to be really learning, if we want to know what is our constitution and position, what is the aim of life, what is God, how we can re-establish our relationship with God, these things are explained.
உண்மையிலேயே நம்ம கற்ற அறிந்தவர்களாக இருக்கணும்னா, நம்முடைய இயற்கையான நிலை என்னன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, கடவுள்னா என்ன, கடவுளுடனான நம்முடைய உறவை எப்படி மறுபடியும் நிலைநாட்டுறது, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னா இதெல்லாமே பகவத்கீதையில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. போதுமான புத்தி உடையவர்களாக இருந்தோம்னா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நம்ம ரொம்ப தீவிரமாக ஏற்றுக்கொள்ளணும்.
If you want to understand this movement scientifically, philosophically, we have got hundreds of books, all being accepted by educated circle, very logically and very philosophically written. You read them, chant Hare Krishna, take advantage of this movement and be successful in your life.
இந்த இயக்கத்தை விஞ்ஞானபூர்வமா தத்துவபூர்வமா நீங்க புரிந்து கொள்ளணும்னு விரும்பினா எங்ககிட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அது படித்தவர்கள் வட்டாரத்தில் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்க்க ரீதியாக வேத தத்துவங்களை ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். நீங்கள் அதை படிக்கலாம், ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணலாம். இந்த இயக்கத்தோட இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமானதாக ஆக்கிக்கலாம்.
Thank you.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
எனி க்வெஸ்சன்?
ஏதாவது கேள்வி இருக்கா? யாரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க முன் வந்து இங்க மைக்ரோஃபோன் வழியா பேசலாம். அது என்ன என்ன அவர் சொல்றார்? கேள்வி
என்னன்னா,
அது என்ன கேள்வி?
What is that question?
Information is the intelligence of man, doesn't know the right from the wrong according to the karma. Does man have to pay one way or the other in different forms of life?
மனிதனுடைய புத்தியை தண்டிக்கிறதுனால கர்மாவின்படி அவனுக்கு சரி எது தவறுன்றது தெரியுமா? ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு பல்வேறு வாழ்க்கையில் வரும்போது அவன் கடமைப்பட்டவனா இருக்கானா? கேள்வி என்னன்னா, ஒரு மனிதன் கர்மாவனால தான் சரி எது தவறு என்றத தெரிந்து
கொள்றானா?
அப்படி அல்ல, கர்மாவா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எது சரி தவறுன்றத தெரிந்து கொள்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ அனுப்பப்படுறீங்க.
Therefore, you must be educated to know what is right and wrong. Not that you do right anyways, whatever you like.
அதனால தான் நீங்க எது சரி எது தவறுன்றத கற்றுக்கொண்டவராக இருக்கணும். மிருகங்களை போல நீங்க விரும்புறதெல்லாம் செய்ய முடியாது.
That is, education required because we have no education. Therefore, there are so many books of knowledge, Vedic knowledge. You have to take advantage of it and then you will understand what is right and wrong. Otherwise, not.
கல்வி என்றது அவசியமானது. கல்வி இல்லாததுனால தான் நிறைய புத்தகங்கள் இங்கே வேத ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குது. நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ எது சரி தவறுன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அது முடியாது. இங்கே தென்னாப்பிரிக்காவில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையின்படி
யூ கேன் டேக் அட்வான்டேஜ்.
நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். கேள்வி என்னன்னா, அதிகபட்சமான ஆப்பிரிக்க மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். அவங்களுடைய கல்வி அறிவு இல்லைன்னாலும் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை இங்க பார்க்கப்படுது. உண்மையான கல்வி அப்படின்றது முதல்ல நீங்க யார் என்றத நீங்க தெரிந்து கொள்றது.
This body or something else than the body. Just like when a man dies, his son or relative laments, oh, my father has gone.
நீங்க இந்த உடலா அல்லது இந்த உடல் அல்லாத வேறொன்றா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்து போயிடுறார், அவருடைய மகனோ அல்லது உறவினர்களோ வருத்தப்படுறாங்க, ஓ என்னுடைய அப்பா போயிட்டாருன்னு அழறாங்க.
Now, father is lying there on the bed. Why do you say, my father has gone? The father is lying on the bed.
இப்போ அப்பா அங்கே படுக்கையில் தான் படுத்திருக்காரு, ஆனால் அப்பா போயிட்டாருன்னு ஏன் சொல்றீங்க? அப்பா இங்கே தானே படுக்கையில் இருக்காரு.
Therefore, you did not see who is your father.
அதனால தான் உன்னுடைய அப்பா யாருனே நீ பார்க்கல.
After death, you are realizing that your father is gone.
மரணத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பா போயிட்டாருன்றதே நீங்க உணர்ந்திருக்கீங்க.
Then where is your education? You cannot see in your father, then where is your education?
அப்போ உங்களுடைய கல்வி எல்லாம் எங்க? உங்க அப்பா யாருனே பார்க்க தெரியாத உங்களுக்கு எங்க கல்வி இருக்கு?
This is no education. Therefore, you must know what I am, what is my father, what is my mother. That is real education.
இது கல்வி அல்ல. அதனால தான் நம்ம யாரு, என்னுடைய அப்பா யாரு, என்னுடைய அம்மா யாருன்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையான கல்வி.
Sanjaya is leading into the restaurant and how he could pass that.
பகவத்கீதை பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட மிக இரகசியமான அறிவு. இப்போ சஞ்சயன் திருதராஷ்டிரன் இடத்துல பேசப்பட்டதை எப்படி வியாசதேவர் பகவத்கீதையை எழுதினார்ன்றத சுவாமிஜி விளக்கி சொல்லுங்க.
He can see things happening thousands of miles away in television and you can explain to your friend this is like that.
இது தற்காலத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மாதிரி. நீங்க ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தொலைக்காட்சியில பார்க்கலாம். அதை உங்களுடைய நண்பர்களுக்கு இது இந்த மாதிரி தான் விளக்கி சொல்ல முடியும்.
இது question of seeing power. So now we have got the instrument, television machine. It is not difficult to understand. In the football ground, the match is going on. And it is being relayed in your room. It is that.
இது அந்த மாதிரி தான். இது பார்க்கிறதுக்கான சக்தி தான். இப்போ இது ஒரு கருவி இருக்கு, ஒரு தொலைக்காட்சின்ற இயந்திரத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாதிரி தான் இதை புரிந்து கொள்வது கஷ்டம்தான். கால்பந்தாட்டம் மைதானத்தில் நடந்துட்டுருக்கு, அதை இப்போது உங்களுடைய அறையில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி தான்.
So, our Krishna consciousness movement is to educate people on the principles of the teachings of Bhagavad Gita.
நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்களுக்கு பகவத்கீதையினுடைய போதனைகளை அடிப்படையில் கொள்கைகளை போதிக்கிறதுக்காக இருக்கு.
So if you understand Bhagavad Gita thoroughly, then you'll understand Lord Rama also, and other incarnations, because Krishna is present with all the incarnations.
பகவத்கீதையை முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா அப்போது பகவான் ராமச்சந்திரரையும் மற்ற அவதாரங்களையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கிருஷ்ணர் மற்ற எல்லா அவதாரங்கள்லையும் இருக்கார்.
ராமாதி மூர்த்தி சுகலா நியமே நதிஷ்டம் நானா அவதாரம் கரத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரம குமாரஜு கோவிந்தம் ஆதிபீதம் in the Vedic literature it is said jasmin vijnate sarvamidam vijnatam bhavanti. He who understand that one supreme, then he will understand everything.
Veda ilakkangal enna sollapattirukkana anda uchchamana paramapurushara neenga purindu kondinganna appo neenga ellathayume purindu kolla mudiyum.
So Ramayana, Valmiki Ramayana, not other Ramayana, the Sopa Ramayana, authority, Valmiki Ramayana. If you read Valmiki Ramayana, that is also as good as reading Bhagavad Gita.
இப்போ நீங்க ராமாயணத்தை படிச்சீங்கன்னா, ராமாயணம்னா வால்மீகி ராமாயணம், பேரளவிலான மற்ற ராமாயணங்கள்லாம் கிடையாது. வால்மீகி ராமாயணம் தான் அதிகாரப்பூர்வமானது. அந்த வால்மீகி ராமாயணத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது பகவத்கீதையை படிக்கிறது போலதான்.
But if you read Bhagavad Gita, you understand the transcendental science very easily. There is no difficulty.
Ana neenga Bhagavad Gita padichinga indha unnathamana vijnanatha romba solabamave purindukollalam, adhula siramame kidaiyadhu.
So we shall advise to read Bhagavad Gita. It is very widely read all over the world, not only by the Hindus, but others also, by all scholars, all philosophers, they read Bhagavad Gita.
நாங்க என்ன பரிந்துரைக்கிறோம்னா பகவத்கீதையை படிக்க சொல்லி. அது உலகம் முழுக்க இந்துக்களால் மட்டுமல்ல மற்றவர்களாலும் அறிஞர்களாலும் தத்துவவாதிகளாலும் படிக்கப்படக்கூடியது.
ஸோ இது கமெண்ட் யூ டு தி பகவத் கீதா ஆஸ் இட் இஸ், டூ நாட் டிஸ்டார்ட் தி மீனிங், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் இட் இஸ். டிஸ்ட்ராயிங் தி பிகினிங், தி பகவத் கீதா இஸ் மென்ஷன்.
அதனால நீங்கள் எல்லாரும் பகவத்கீதை உண்மை உருவில் படிக்கணும்னு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அர்த்தத்தை மாற்றாமல் உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். பகவத்கீதையினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி
தர்மக்ஷேத்ரி குருக்ஷேத்ரி சமபீதா சமம் மாணவா மாமகா பாண்டவா கிங் அபூர்வத சந்தே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரி. This is a fact. The Kurukshetra is a pilgrimage.
Dharmakshetra, Kurukshetra. இது உண்மை. குருக்ஷேத்திரன்றது ஒரு புனித ஸ்தலம்.
Dharmakshetra still it is. There is a railway station of the name Kurukshetra, and that Kurukshetra place is very big field.
இன்னமும் கூட அது தர்மக்ஷேத்திரம்தான். குருக்ஷேத்திரன்ற பேரில் ஒரு ரயில் நிலையம் கூட இருக்குது. அந்த குருக்ஷேத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு களம்.
ஸோ வை ஷுட் வி மிஸ்இன்டர்ப்ரெட் குருக்ஷேத்திரம் மீன்ஸ் திஸ் பாடி அண்ட் பாண்டவா மீன்ஸ் திஸ் சென்சஸ்.
அப்படி இருக்க ஏன் தவறான விளக்கத்தை கொடுக்கணும்? குருக்ஷேத்திரன்னா இந்த உடல், குருக்ஷேத்திரன்னா அந்த பாண்டவர்கள் புலன்கள், ஏன் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கணும்?
திஸ் பிசினஸ் டிஸ்டார்டிங் தி மீனிங் ஷுட் கிவ் அப்.
இந்த மாதிரி அர்த்தத்தை மாற்றி கொடுக்கிற இந்த வேலையெல்லாம் கைவிடப்படணும்.
வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் இட் இஸ் குருக்ஷேத்ரா இஸ் தேர், இட் இஸ் எ பில்கிரிமேஜ் அண்ட் எவ்ரி பாஸ்ட் ஹிஸ்டரி 5000 இயர்ஸ் அகோ two section of the same family, Kuru family. One section was known as Pandava and the other section as Kurus. They had to fight on political reason. This is history, guys.
உள்ளது உள்ளபடி நம்ம புரிந்து கொள்ளணும். குருக்ஷேத்திரம் இருக்கு, அது ஒரு புனித ஸ்தலம். கடந்த கால வரலாறு அது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பிரிவினர், ஒரு பிரிவு பாண்டவ பிரிவு, மற்றொரு பிரிவு குரு வம்சம், அவங்க அரசியல் காரணமாக சண்டை போட்டாங்க. இது வரலாறு. தவறான விளக்கம் கொடுக்கறதுன்ற பேச்சுக்கே அங்கே இடம்
இல்லை.
இதில் சிரமம் என்னன்னா, நம்ம பெரிய அறிஞன்றதை காட்டுறதுக்காக நம்ம விருப்பத்தின்படி தவறான விளக்கம் கொடுக்கறது தான் எல்லாத்தையும் வீணடிச்சிருது. அதை நீங்கள் செய்யாதீங்க. உள்ளது உள்ளபடி படிங்க, அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
New ideas are being disseminated today by saintly people, but as we have read that the Veda, the first book of knowledge and its development, now what I would like to know is the Christians have Bible as the book. The Muslims have the Quran as a book, and the Hindus have the Vedas as a book. Why should we not go back to the Vedas rather than accepting, not that I have any distrust with any other scriptures, the Bhagavad Gita or the Ramayana, but they say the four sheets
who were first created, and their Radha were given to us at the beginning of God's creation. Why don't we go back to their Radha and then we'll know that they are the Radha ones?
What is the purpose of reading Veda? Can you say me?
வேதங்களை படிக்கிறதோட நோக்கம் என்னன்றது உங்களால் சொல்ல முடியுமா?
Who can say what is the purpose of reading Vedas?
வேதங்களை படிப்பதனுடைய நோக்கம் என்னன்றது யாரால் சொல்ல முடியும்?
That is mentioned in the Bhagavad Gita. Vedishta sarvai aham eva vidyam. By reading Vedas, any Vedas, you have to understand God. Then it is perfect reading of Vedas. If you do not understand what is God, then what is the use of reading Vedas?
அது பகவத் கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேதேஷ சர்வே அகம் வேத வேத்யா. வேதங்களை படிக்கிறதுனால அது எந்த வேதமாக இருந்தாலும் நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளணும். அப்போதான் அது வேதங்களை படிக்கிறதோட பக்குவமான நிலை. நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளலன்னா வேதங்களை படிக்கிறதோட பலன் என்ன இருக்கு?
Simply waste of time. If you have read Veda, then give me full information of God.
சமயேவகி கேவலம், வெறுமனே கால விரயம். நீங்கள் வேதங்களை படிச்சீங்க அப்படின்னா அப்ப கடவுளை பற்றின முழு தகவலை கொடுங்க.
Then I can understand that you have read Vedas. If you have no idea of God, then it is useless advertisement that I have read Vedas.
அப்போ நீங்க வேதங்களை படிச்சிருக்கீங்கன்றதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு கடவுளை பற்றின எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னா அப்போ பிரயோஜனம் இல்லாமல் நான் வேதங்களை படிச்சிருக்கேன்னு சொல்லி விளம்பரப்படுத்திருக்கேன்னு அர்த்தம்.
Most of our Hindus accept Lord Krishna as a supreme being, as a god. Yet in the Bhagavad Gita, Arjuna doesn't want to fight his brothers, but Lord Krishna encourages to fight his own brothers, to kill his own brothers, to shed blood. Isn't this condoning violence? Yet Hinduism doesn't condone violence. Can you explain why Lord Krishna encourages Arjuna to fight his own blood?
If you can question the High Court judge why he is ordering somebody to be hanged, then what will be the answer?
உயர் நீதிமன்ற நீதிபதி ஏன் தூக்கு தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில் கிடைக்கும்?
The High Court judge ordered somebody to be hanged and somebody to take degree for 1 lakh rupees. Is there injustice? It is the law.
ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை தூக்கில் போட சொல்கிறார், அல்லது ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா சன்மானம் கொடுத்து பட்டம் கொடுக்கிறார் அப்படின்னா அது அநீதியா? அது சட்டம்.
The Supreme Lord has to execute the law. So there is no mistake. As there is no mistake in the judgment of the High Court, similarly, what to speak of Krishna, the Supreme Lord?
முழுமுதற் கடவுள் சட்டத்தை செயல்படுத்த வேண்டியிருக்கு, அதில் தவறு எதுவும் கிடையாது. இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதியோட தீர்ப்பில் தவறு இல்லை அப்படின்னும் போது முழுமுதற் கடவுளை பற்றி கிருஷ்ணரை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு?
There is necessity, the government, in order to keep law and order, there is violence also. The police sometimes commit violence, the military force.
அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக சில சமயத்தில் காவல்துறை அல்லது இராணுவத்தின் மூலமாக வன்முறையில் ஈடுபடுறது அவசியமானதாகுது.
So, in order to keep the whole thing in balance, sometimes violence is required. That is not to our means, but at the decision of the Supreme Lord.
அதனால் எல்லாத்தையும் சரிவர செயல்படுத்துறதுக்காக சில சமயத்தில் வன்முறை தேவையானதாக இருக்குது. ஆனால் அது நம்முடைய விருப்பத்தின் பெயரில் அல்ல, அது முழுமுதற் கடவுளுடைய முடிவின்படி.
Idol one see, that's not idol. That's like if you worship your leader in some picture or some statue, that is not idol worship. That is actually fact. You show your respect to your leader.
சிலை வழிபாடு, அது சிலை வழிபாடு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய தலைவரை வழிபடுறதுக்காக ஒரு படத்தையோ அல்லது ஒரு சிலையோ வச்சு நீங்கள் வழிபடுறீங்கன்னா அது சிலை வழிபாடு இல்லை. அது உண்மையிலேயே உங்களுடைய மரியாதை உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் காட்டுறீங்க.
Krishna, it is not idol worship, it is worshipping Krishna.
அதே மாதிரி முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை வழிபடுறோம் அப்படின்னா அது சிலை வழிபாடு இல்லை, அது கிருஷ்ணரை வழிபடுறது.
The difference is, as we have already discussed, Krishna is absolute.
வித்தியாசம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம விவாதிச்ச மாதிரி கிருஷ்ணர் பூர்ணமானவர்.
In the ordinary case, the picture of your father as a father is different because it is material body.
இப்போ ஒரு சாதாரண விஷயத்தில் உங்களுடைய தந்தையோட படம் உங்களுடைய தந்தை ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு, ஏன்னா அது பௌதிகமான உடல்.
But Krishna being absolute, he is form.
ஆனால் கிருஷ்ணர் பூர்ணமானவர் என்றதால கிருஷ்ணருடைய விக்கிரக ரூபம் கிருஷ்ணர், ரெண்டுக்கும் வேறுபாடு
கிடையாது. We cannot see. Just like I was explaining, we cannot see in our father, the spirit soul. And how we can see the supreme spirit?
கிருஷ்ணர் அவருடைய விக்கிரக ரூபத்தில் ஒரு மரமாவோ ஒரு கல்லாவோ வர்றார் அப்படின்னா அது அவருடைய கருணை. ஏன்னா தற்சமயத்தில் நம்மால் அந்த கல்லோ மரத்தை தவிர வேறு எதையும் பார்க்க முடியறதில்லை, நம்மால் பார்க்க முடியாது. முதல்ல நம்ம விளக்கின மாதிரி நம்மால் நம்முடைய சொந்த அப்பாவையே பார்க்க முடியல, அது ஆத்மான்றது தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி பரமாத்மாவை நம்மால் பார்க்க முடியும்?
So when you worship deity, it is not idol worship, it is worshiping Lord Krishna, and the deity is not different from the person.
அதனால் நம்ம விக்கிரகத்தை வழிபடும்போது அது சிலை வழிபாடு அல்ல, ஏன்னா பகவான் கிருஷ்ணரை வழிபடுறது. அந்த விக்கிரகமானது அந்த நபரில் இருந்து வேறுபட்டது கிடையாது. இதுதான் இங்க கருத்து, இது ஒரு விஞ்ஞானம், அதை நாம புரிந்து கொள்ளணும்.
Just like the holy name of the Lord, it is as good as the Lord himself.
உதாரணத்துக்கு பகவானுடைய திருநாமம் பகவானை போலவே.
நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைதன்ய ரச விக்ரஹ பூர்ண சுத்த நித்த முக்த அபின்ன த்யாக நாமனான. When you chant Hare Krishna, this means Krishna is dancing on my tongue.
நான் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணும்போது கிருஷ்ணர் என்னுடைய நாக்கு மீது நடனம் ஆடுறார்.
அதர்வைஸ் வை தீஸ் பீப்புள் சாண்டிங் 24 ஹவர்ஸ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, If you ask them to chant Samadhar name, Mr. John, Mr. John, Mr. John, it will be not.
அப்படி இல்லைன்னா ஏன் மக்கள் 24 மணி நேரமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் வேற ஏதாவது பேர் மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜான் ஜபம் பண்ண சொன்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லை.
பட் யூ கோ ஆன் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா 24 ஹவர்ஸ் யூ வில் நெவர் ஃபீல் டயர்ட். தட் இஸ் தி ப்ரூஃப் தட் தி ஹோலி நேம் ஆஃப் காட் அண்ட் காட் இஸ் நாட் வித்.
அவர் களைப்பாயிடுவார், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஹரே கிருஷ்ணா 24 மணி நேரமும் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீங்கள் களைப்படையவே மாட்டீங்க. அதுதான் கடவுளும் கடவுளுடைய திருநாமமும் வேறுபட்டது இல்லைன்றதுக்கான நிரூபணம். அதை ஏற்கனவே நம்ம விளக்கணும், அது சிலை அல்ல, அது கிருஷ்ணரே.
கிருஷ்ணா இஸ் ஆல் பவர்ஃபுல், ஹி கேன் பிரசன்ட் ஹிம்செல்ஃப் இன் எ மேனர் விச் யூ கேன் சீ, பிகாஸ் கிருஷ்ணா இஸ் எவ்ரிதிங்.
கிருஷ்ணர் சர்வசக்தி உள்ளவர், அவரால் உங்களால் பார்க்க முடிகிற விதத்தில் இருக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் எல்லாமே
பூமி ரோபாயு கங்கமனோ உதிரி இஸ் எவ்ரி திங், காட் இஸ் எவ்ரி திங். ஸோ யூ கேனாட் சீ அட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் தி காட், பட் யூ கேன் சீ ஹிஸ் ஃபார்ம் அண்ட் தி பிஸ்னஸ் வில் பி டன்.
பூமி ரோபோ நலோவாயு கங்கமனோ புத்திரே வச்ச, அவர் எல்லாமே கடவுள்னா எல்லாமே. உங்களால தற்சமயத்தில் அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய ரூபத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வேலை முடிஞ்சு போயிடுது.
இஃப் யூ ஆஃபர் எவ்ரி திங் கிருஷ்ணா வில் ஈட், பிஸ்னஸ் வில் காட், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். இட் இஸ் ஹிஸ் மர்சி தட் ஹி பிரசன்ட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் எ ஃபார்ம் விச் வி கேன் சீ.
நீங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணீங்கன்னா கிருஷ்ணர் சாப்பிடுவார். உங்கள் வேலை நடந்துகிட்ருக்கோம், அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது கிருஷ்ணருடைய கருணை, நம்மால் பார்க்க முடிகிற அந்த ரூபத்தில் அவர் இருந்துட்டு இருக்கிறது.
Where did we come? Why are we here? And where are we going?
கேள்வி என்னன்னா, நாம எங்கிருந்து வர்றோம், ஏன் நாம இங்க இருக்கோம், நாம எங்க போக போறோம்?
Where from? Just now we are coming. Tell me, where from you are coming? You cannot say. Who can say what from is coming?
இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களால சொல்ல முடியாதா?
Where from you are coming? You cannot say.
நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களால சொல்ல முடியாதா?
You cannot say where from you are coming just now.
இப்ப எங்கிருந்து நீங்க வரீங்கன்றத சொல்ல முடியாது என்ன? நானும் அதை தெரிஞ்சுக்க
விரும்புறேன்.
முதல்ல சொல்லுங்க, நம்ம இங்க இருக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன, நம்ம எங்க போக போறோம்?
You are coming from home.
நீங்க வீட்டில் இருந்து வரீங்க.
So, this is our temporary home. We have got real home. That is the kingdom of God. We are coming from there.
இது நம்முடைய தற்காலிகமான வீடு. நமக்கு உண்மையான வீடு இருக்கு, அது கடவுளுடைய ராஜாங்கம். அங்கிருந்து தான் நம்ம வர்றோம்.
Just like you have come from India, your forefathers have come from India. Now you have made this country as your home.
உதாரணத்துக்கு நீங்க இந்தியாவில இருந்து வரீங்க, உங்க முன்னோர்கள் எல்லாம் இந்தியாவில இருந்து வந்தவங்க, இப்ப இந்த நாடு உங்களுடைய தாய் நாடு ஆக்கிட்டீங்க.
Similarly, we have come from the spiritual world. Now we have made this material world as our home. So here, struggling for existence. It is said in the Bhagavad Gita.
அதே மாதிரி நம்ம ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தோம், இப்ப இந்த பௌதிக உலகத்துல நம்ம வீட்டை உருவாக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம வாழ்க்கை போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அது பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு.
மமைவாம்ச ஜீவரூபோ ஜீவரூப சனாதனம் மன சஷ்டாணி இந்திரியாணி பிரகிருதி சாணி கருசம். தீஸ் லிவிங் என்டிட்டிஸ், தே ஆர் மை பார்ட் அண்ட் பார்சல், ஆர் தே ஆர் ஆஸ் குட் ஆஸ் ஐ ஆம்.
இந்த உயிர்வாளிகள் எல்லாம் என்னுடைய அம்சங்கள், அல்லது அவர்கள் என்னை போலவே.
Similarly, we being part and parcel of God, we are also the same quality, not the same quantity, but same quality.
ஒரு சிறிதளவு தங்கமும் தங்கம்தான், அது வேற ஒன்று அல்ல. அதே மாதிரி நம்ம கடவுளுடைய அம்சமாக இருக்கிறதால அதே குணத்தை கொண்டிருக்கோம், ஆனால் அளவில் இல்லை, ஆனால் அதே குணம் இருக்கு.
ஸோ வி ஹவ் கம் ஹியர் அண்ட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வித் அவர் மைண்ட் அண்ட் சென்சஸ். திஸ் இஸ் அவர் பொசிஷன்.
அதனால நம்ம இங்கே வந்துட்டு நம்முடைய மனம் மற்றும் புலன்களால் வாழ்றதுக்கு சிரமப்பட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய நிலை.
Therefore, our business is how to go back to home, back to God. That is our main business. We are teaching that.
அதனால தான் நம்முடைய கடமை என்னன்னா, எப்படி மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போறது, அதுதான் நம்முடைய முக்கியமான கடமை. அதை தான் நாங்கள் போதிக்கிறோம். சரி, ஹரே கிருஷ்ணா பாடுங்க. தயவுசெய்து ஹரே கிருஷ்ணா பாடுறதுல நீங்களும் கலந்துக்கோங்க.